நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர்கள் சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ். சீனாவில் வெளிநாட்டு மருந்து நிறுவனங்களில் பணியாற்றும் விற்பனையாட்கள் தாம் தமது விற்பனையை அதிகரிக்க லஞ்சம் கொடுப்பது வழக்கம் என்று பிபிசியிடம் கூறியிருக்கின்றார்கள். மருத்துவமனைகளில் தமது மருந்துகளை பயன்படுத்த செய்வதற்கு தமது நிறுவனம் $1,000 கொடுத்ததாக ஒருவர் கூறியிருக்கின்றார். தாம் லஞ்சம் வாங்கியிருப்பதாகவும் சீனாவில் சுகாதார பராமரிப்பு முறை ஊழல் மறைந்து கிடப்பதாகவும் சில டாக்டர்கள் முன்னதாக கூறியிருந்தார்கள்.
கெய்ரோவில் பதவி விலக்கப்பட்ட அதிபர் முகமது மோர்சிக்கு ஆதரவான 2 போராட்டக் குழுக்களை விரட்டி கலைப்பதற்கான திட்டத்தை பின்போட்டிருப்பதாக எகிப்தின் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் கூறியிருக்கிறார். இருப்பு போராட்டத்துக்கான அழைப்பு நிறுத்தப்பட்டால் அது மக்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு உதவும் என்று அதிகாரிகள் எதிர்பார்த்ததாகவும், ஆனால் பதிலாக மக்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார்.
There is a serious and sincere desire by those in government.
இந்த போராட்டங்கள் விரைவில் முடிவடையும் என்று முன்னதாக எகிப்திய வெளியுறவு அமைச்சர் நபில் ஃபாமி கூறியிருந்தார். பேச்சுக்கள் தோல்வியடைந்தால் போராட்டக்காரர்களை கலைப்பதற்கான நடவடிக்கைகள் சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மக்கள் ஜனநாயகத்தை தந்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்ற ஜிம்பாப்வேயின் புதிதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரான ரோபர்ட் முகாபே அவர்கள் தனது ஜானு பிஎஃப் கட்சி தமது வெற்றியை தொங்கிக் கொண்டிருக்காது என்றும் கூறியிருக்கின்றார். தான் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் முதல் தடவையாக உரையாற்றிய அவர், தான் தேர்தலில் துஷ்பிரயோகம் செய்வதாக எதிர்க்கட்சிகள் கூறுவதை மறுத்திருப்பதுடன் முடிவு பிடிக்காவிட்டால் அவர்கள் போய் தூக்கில் தொங்கலாம் என்றும் கூறியிருக்கின்றார். 60% வாக்குகளை முகாபே பெற்றதாக கூறுகின்ற முடிவுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை தாக்கல் செய்திருக்கின்ற எதிர்க்கட்சித் தலைவரான மோகன் சுவாங்ராய் அவர்கள் முகாபே உரையாற்றிய வீர தினத்தை பகிஷ்கரித்திருக்கின்றார்.
பர்மாவில் பௌத்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடந்த வன்செயல்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு ஐநா மன்ற மனிதுரிமைகள் தூதர் தாமஸ் ஓஜியா குயின்டானா சென்று பார்த்திருக்கிறார். அவரை பௌத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேலி செய்து குரல் எழுப்பினார்கள். அவர் ரோஹிஞ்சா முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பௌத்தர்கள் குற்றஞ்சாட்டினர். ஆனால் தான் இருதரப்பு நியாயங்களையும் கேட்க விரும்புவதாக குயின்டானா கூறினார். கடந்த ஆண்டு ரக்கைன் மாநிலத்தில் பல வாரங்கள் நடந்த வன்செயல்களில் 1,000,000+ ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
அமெரிக்காவில் மெசையா, அதாவது மீட்பர் என்று ஒரு குழந்தைக்கு வைக்கப்பட்ட பெயரை மாற்ற வேண்டும் என்று ஒரு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். உண்மையான மீட்பர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று கூறியிருக்கின்ற அந்த நீதிபதி அந்த குழந்தைக்கு மார்ட்டின் என்று பெயரை மாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். டென்னிஸ்லாண்டில் இருக்கின்ற மெசையா டெஸ்வான் மார்ட்டின் என்னும் 9 குழந்தையின் பெயரை ஏற்க விரும்பாத அதனது பெற்றோர் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். கடந்த வருடத்தில் அமெரிக்காவில் 700 அதிகமான குழந்தைகளுக்கு மெசையா என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. இயேசுவை கிறிஸ்தவம் மெசையா என்று கூறுகின்ற அதேவேளை யூத மதம் அதனை யூதர்களின் மீட்பர் என்று பொருள்பட பயன்படுத்துகின்றது. மீட்பர் அல்லது விடுவிப்பர் என்ற அர்த்தத்தை இந்த சொல்லுக்கு அகராதிகள் கூறுகின்றன.
இந்தியா முதன்முறையாக உள்நாட்டில் உருவாக்கிய விமானம் தாங்கி கப்பல் வெள்ளோட்டம் விடப்பட்டிருக்கிறது. INS விக்ராந்த் என்ற இந்த கப்பல் இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் ஏற்பட்டிருக்கின்ற முக்கிய மைல்கல் என்று அந்நாட்டு அதிகாரிகள் வர்ணித்துள்ளனர். தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்தின் கொச்சி துறைமுகத்தில் INS விக்ராந்த் கடலில் இறக்கப்பட்டது. சீனா உலக சக்தியாக வளர்ந்து வரும் சூழ்நிலையில் இந்தியாவும் ராணுவ வல்லமையில் பின்னடைந்துவிடக் கூடாது என்ற திடமாக இருந்து வருவதாக பிபிசி செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பிராந்தியத்தில் இந்திய படைகள் எந்தவிதமான தூண்டுதலும் இல்லாமல் தமது பிரஜை ஒருவரை சுட்டுக் கொண்டதாக கூறியிருக்கின்ற பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதுவரை அழைத்து தமது எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான 10-ஆண்டு மோதல் நிறுத்த ஒப்பந்தத்தில் அண்மை காலமாக மேற்கொள்ளப்படும் தொடர் முயற்சிகளில் இது இறுதியாக நடந்திருப்பதாக பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது. தமக்கு எதிராக நடத்தப்பட்ட மோட்டார் மற்றும் துப்பாக்கி பிரயோகத்துக்கு பதிலடியாகவே இந்திய படைகள் செயற்பட்டதாக டெல்லியில் இருக்கின்ற அதிகாரிகள் கூறுகின்றார்கள். காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் தமது சிப்பாக்களை கொண்டதாக இந்தியா குற்றம் சாட்டியதை அடுத்து அங்கு பதற்ற நிலை அதிகரித்திருக்கின்றது.
பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.